நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நேயர்களுக்கு வணக்கம். எஸ்பிஎஸ் தமிழ் ஒளிபரப்பின் இன்றைய இந்திய தமிழக செய்திகளின் பொன்னணியை தயாரித்து வழங்கும் நான் தமிழ் பிரபாகரன். தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் அறிவிப்பு. இந்திய நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவைக்கான தமிழகத்தின் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவிகாலம் வருகிற ஜூலை 24 நிறைவடைகிறது. தற்போதைய நிலையில் மாநிலங்களவைக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உள்ள திமுகவைச் சேர்ந்த எம் சண்முகம், எம் எம் அப்துல்லா, பி வில்சன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாமகவைச் சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் மற்றும் அதிமுகவைச் சேர்ந்த என் சந்திரசேகரன் ஆகியோரின் பதவிகாலம் நிறைவடையிருக்கிறது. புதிய மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் வரும் ஜூன் 19 நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்த நிலையில் திமுகவும் அதிமுகவும் தங்களது வேட்பாளர்களை அறிவித்துள்ளன. திமுக தரப்பில் 4 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில் பி வில்சன், எஸ் ஆர் சிவலிங்கம், கவிஞர் சல்மா ஆகியோர் திமுகவின் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். மற்றொரு இடம் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலின் போது ஏற்பட்ட உடன்பாட்டின் அடிப்படையில் இந்த இடம் வழங்கப்பட்டுள்ளது. அதிமுக தரப்பில் 2 மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ள நிலையில் முன்னாள் எம்எல்ஏ இன்பதுரை, வழக்கறிஞர் தனபால் ஆகியோர் அதிமுகவின் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக தேமுதிகவுக்கு மாநிலங்களவைக்கான வாய்ப்பு வழங்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட வந்த சூழலில் இம்முறை தேமுதிகவுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதே சமயம் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக தொடரும் என்றும், 2026 தேமுதிகவுக்கு 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை அதிமுக வழங்கும் என அதிமுக தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் சமீபத்திய பேச்சு அதிமுக தேமுதிக கூட்டணி பற்றிய சந்தேகத்தை எழுப்பியுள்ளது.
உறுதியாக உங்களுக்கு தருகிறோம் அப்படின்னு சொன்னாரு. அது 26 இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதனால தேசிய முற்போக்கு திராவிட கழகமுமே இங்கு நடக்கின்ற அனைத்து நகர்வுகளையுமே தேர்தலை ஒட்டிய அரசியல் நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். அதனால் தேமுதிகவுமே 2026 ஜனவரி 9 கடலூர் மாவட்டத்தில் எங்களுடைய நிலைப்பாடு கூட்டணி எல்லாமே நாங்கள் அறிவிப்போம்.
மாநிலங்களவைக்கான தேர்தல் தமிழகத்தில் அடுத்து வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பற்றிய விவாதங்களை எழுப்பியுள்ளது. டெல்லியில் தமிழர்கள் வாழ்ந்து வந்த மதராசி கேம்ப் பகுதி இடிப்பு. புதுடெல்லியில் உள்ள ஜங்புராவில் தமிழர்கள் அதிகம் வசித்து வந்த மதராசி கேம்ப் பகுதியில் சுமார் 370 வீடுகள் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளாக கருதப்பட்டு இடிக்கப்பட்டுள்ளன. தெற்கு டெல்லியில் நிஜாமுதீன் ரயில் நிலையத்துக்கு அருகே உள்ள இந்த குடிசை பகுதி வாரபுல்லா வடிகால் பகுதி அருகே அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. டெல்லி நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் இந்த வீடுகள் இடிக்கும் பணிகள் நடைபெறுவதால் அம்மக்களின் எதிர்காலம் குறித்த கேள்விகள் எழுந்துள்ளன. இப்பகுதியில் வசித்த 370 குடும்பங்களில் 215 குடும்பங்களுக்கு மட்டுமே மாற்று இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதால் விடுபட்ட 155 குடும்பங்கள் நிச்சயத்தன்மையற்ற நிலையில் சிக்கியுள்ளன. மதராசி கேம்ப் பகுதி வாழ் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என அறிவித்துள்ள தமிழ்நாடு அரசு, அவர்கள் தமிழ்நாடு திரும்பி வர விரும்பினால் அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என்றும், மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் இதற்கான நடைமுறைகள் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவித்துள்ளது. மத்திய அரசு மற்றும் டெல்லியை ஆளும் மாநில பாஜக அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த முழுமையான மறுசீரமைப்பு திட்டத்தையும் வழங்கவில்லை என தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டுள்ளார். மதராசி கேம்ப் பகுதியில் வசித்து வந்த தமிழகத்தைச் சேர்ந்த இந்த மக்கள் பெருமளவு உடல் உழைப்பு தொழில்களை சார்ந்துள்ள நிலையில் சுமார் 40 கிலோமீட்டருக்கு அப்பால் வழங்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் அங்கிருந்த குழந்தைகளின் கல்வி, அம்மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குள்ளாகியுள்ளதாகவும் கவலைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. குறைந்தபட்சம் 30 அவருக்கு எந்த தண்டனை குறைப்பும் செய்யக்கூடாது என நீதிபதி ராஜலட்சுமி உத்தரவிட்டுள்ளார். கடந்த டிசம்பர் 2024 சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் பெரும் அதிர்ச்சியையும் பெண்களின் பாதுகாப்பு பற்றிய கேள்வியையும் எழுப்பியிருந்தது. மாணவி கொடுத்த புகாரில் ஞானசேகரன் யாரிடமோ சார் என பேசியதாக கூறியிருந்தார். இதைத் தொடர்ந்து யார் அந்த சார் என்ற கேள்வியை எழுப்பி வந்த அதிமுக, திமுக அமைச்சருக்கு இதில் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டியது. பாஜக தரப்பும் அவ்வாறான குற்றச்சாட்டை முன்வைத்தது. ஆனால் அம்மாணவியை மிரட்டுவதற்காகவே சார் என்று ஞானசேகரன் மிரட்டியதாக காவல்துறை தரப்பு கூறியிருந்தது. இந்த வழக்கில் தற்போது தீர்ப்பு வெளியாகியுள்ள நிலையில் வழக்கை நியாயமாகவும் விரைவாகவும் 5 நடத்தி முடித்து குற்றவாளிக்கு கடும் தண்டனையை பெற்று தந்திருப்பதாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்த தீர்ப்பு தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, யாரை காப்பாற்ற இந்த வேகம், பாதி நீதியால் தப்பித்து விடலாம் என்று எண்ணினால் அந்த எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது. காலம் மாறும், காட்சிகள் மாறும், விரைவில் அதிமுக ஆட்சி அமையும். அந்த சார் யாராக இருந்தாலும் கூண்டில் ஏற்றப்படுவார். சாரை காக்கும் சார்களையும் உடனேற்றி அவர்களும் நாட்டுக்கு அடையாளம் காட்டப்படுவர் என கூறியிருக்கிறார். தீர்ப்பை வரவேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய், முதல்வர் மு க ஸ்டாலினின் நிர்வாக தோல்வியின் காரணமாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இவ்வழக்கை துரிதப்படுத்தியதால்தான் 5 மாதங்களில் தீர்ப்பு வந்துள்ளது. ஆனால் இவற்றையெல்லாம் மறைத்து தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு தமிழ்நாடு காவல்துறைதான் காரணம் என்று மனசாட்சியின்றி பச்சை பொய்யை திமுக தலைவர் கூறி சுயத்தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார் என விமர்சித்திருக்கிறார். இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கும் தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, இந்த வழக்கு தொடர்பான பல விடை தெரியாத கேள்விகள் இன்னமும் எஞ்சியிருக்கின்றன, யாரை காப்பாற்ற துடிக்கிறது இந்த திமுக அரசு என தனது சந்தேக கேள்விகளுடன் காணொலி ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பு வெளியாகி இருந்தாலும் இது தொடர்பான விவாதங்கள் தொடர்ந்து அரசியல் அரங்கில் எதிரொலிக்கும் என கருதப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் பெரும் வெள்ள பாதிப்பு. வடகிழக்கு மாநிலங்களான அசாம், மணிப்பூர், அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், மேகாலயா, மிசோரம், திரிபுரா ஆகியவற்றில் ஏற்பட்ட கடும் மழை, நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு காரணமாக சுமார் 35 மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றனர். லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். சமீபத்திய தரவுகளின்படி அசாமின் 21 மாவட்டங்களில் 600,000 அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மணிப்பூரில் 56,000 அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். மழை மட்டுமின்றி கடந்த ஒரு வாரத்தில் 700 மேற்பட்ட நிலச்சரிவு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. அதில் 550 மேற்பட்ட நிலச்சரிவுகள் மிசோரமில் ஏற்பட்டுள்ளன. மணிப்பூரில் 93 நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. பிரம்மபுத்திரா நதி மற்றும் அதன் துணை நதிகளில் அபாயக்கட்டத்தில் அப்பால் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதாக அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இச்சூழலில் வடகிழக்கு மாநிலங்களில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டம் நடத்த கோரிக்கை. பாகிஸ்தானில் இந்திய ராணுவம் நிகழ்த்திய ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக உலக நாடுகளுக்கு விளக்கம் அளிக்க முடிவு செய்த இந்திய அரசு, அதற்காக எதிர்க்கட்சிகள் உட்பட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய 7 குழுக்களை அமைத்தது. இந்த குழுக்கள் 30 மேற்பட்ட நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்து வைத்து வருகிறது. இந்த சூழலில் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக சிறப்பு நாடாளுமன்ற கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என எதிர்க்கட்சிகள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளன. இது SBS தமிழின் இந்திய தமிழக செய்திகளின் பின்னணி. உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் பிரபாகரன்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.